ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நம. ஸ்வெல்தா சகஸ்ராமம் 466 நம. சோபின்யே நம. உணர்ச்சி கொந்தளிப்பை உண்டாக்குவோள் அப்படின்னு பொருள் பண்ணுறது. சிருஷ்டி ஆரம்பிக்கும் முன் பரம்பொருள் மட்டும் தனித்திருந்த நிலையில் அவரிடம் மாயை ஒரு சலனத்தை ஏற்படுத்தியதும் பிரபஞ்சம் தோன்றியது. அந்த சலனத்தை ஏற்படுத்தியவள் அம்பாள் அப்படின்னு சொல்லப்படுறது. காமேஸ்வரனுடைய மனதில் ஏற்படக்கூடிய சலனமானது அந்த காமேஸ்வரனுடைய தன்மை அப்படிங்கிறது சொல்லப்படுறது. காமேஸ்வரன் வெளித்தோற்றத்தில் தோன்றும்போது காமேஸ்வரியானவள் அந்தர்யாமியாக இருந்து காமேஸ்வரன் இயக்கிறதாகவும், காமேஸ்வரி இயக்கத்தில் இருக்கும்போது காமேஸ்வரன் அந்தர்யாமியாக இருக்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி நம்ம அந்த மாதிரி சில ஸ்லோகங்கள் அனுசரிச்சிருப்போம். இங்கு அந்த பரபிரம்மமானது எந்தவித சரணமும் இல்லாமல் தனிச்சிருக்கு. அப்பொழுது அந்த பிரபஞ்ச சிருஷ்டியை உத்தேசித்து அந்த மாயையானது அந்த பரம்பரையில் ஒரு சலனத்தை ஏற்படுத்துறது. அந்த உணர்ச்சி கொந்தளிப்பை உண்டாக்கக்கூடியவள் சோபினி அப்படின்னு சொல்லப்படுறார். விஷ்ணு புராணத்தில் தன் இச்சையால் அரியானவர் பிரகிருதி புருஷன் இருவரிடமும் பிரவேசித்து கொந்தளிப்பை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு புருஷனும் பிரகிருதியும் ரொம்ப முக்கியம். அந்த புருஷனும் பிரகிருதியும் சேரக்கூடிய அந்த விஷயமானது தன்னுடைய இச்சையினால் ஏற்படுறது. அதாவது மகாவிஷ்ணு தன்னுடைய இச்சையினால் அந்த பிரகிருதியும் புருஷனையும் சேர்த்து வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்பட விஷ்ணு புராணத்தை சொல்லப்படுறது. அதே பொருள்பட இங்கே அம்பாளானவள் பரம்பொருளிடம் ஏற்படக்கூடிய ஒரு சலனத்திற்கு காரணமாகலாம். அதனால் அந்த உணர்ச்சி கொந்தளிப்பாக உருவப்படுத்தப்பட்டு அம்பாள் அங்கே சோபின்யே அப்படிங்கிற நம்மால் விளங்குறார். மனதின் கலக்கத்தால் சில தேவஸ்திரீ கணங்களை உண்டு பண்ணியதால் இந்த பெயர் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அம்பாளோட உருவங்களில் ஒன்றான வைஷ்ணவி மந்திரமலையில் தபஸ் செய்யும் போது அவள் மனதில் ஒரு கலக்கம் ஏற்பட்டு கோடிக்கணக்கான அழகிய உதிகள் உண்டானார்கள். அதனால் அம்பாள் சோபினி அப்படின்னு சொல்லப்படுறார். இங்கே அந்த பரம்பொருளுக்கு ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பை உண்டாக்குவதாக உருவப்படுத்தப்பட்டு சோபின்யே மக அப்படிங்கிற நாமால் விளங்குறார். அடுத்த நாமா சூக்ஷ்ம ரூபின்யே மக, மிக நுண்ணிய எளிதில் அறிய முடியாத ரூபத்தை உடையவள் அப்படின்னு பொருள் பண்ணுறது. சூட்சமத்தினும் சூட்சமமானது நித்தியமானது அப்படின்னு சொல்லப்படுற அம்பாள், மூலாதார மத்தியில் உள்ள குண்டலினி என்னும் அக்னியில் செய்யப்படும் ஹோமம் சூட்சமமாகும். ரகோயாகம் என்று பெயர். நவாவரண பூஜையில் பாத்திரங்களை மந்திரபூர்வமாக ஸ்தாபித்து விசேஷார்க்கியத்தை அபிமந்திரித்து குருவேஜனம் செய்த பிறகு புண்ணியம் பாபம் சங்கல்பம் விகல்பம் கிருத்தியம் அகிருத்தியம் தர்மம் அதர்மம் இவைகளை குண்டலினி அதிர்ஷ்ட சிதக்கணியில் ஹோமம் செய்வதை குறிக்கிறோம். அதற்கு ரகோயாகம் அப்படின்னு பேர். சிதக்னியில் அதெல்லாம் எரிக்கக்கூடிய ஒரு தத்துவத்திற்கு ரகோயாக கிரமம் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கு அது மாதிரி சூட்சும சக்தியாக அம்பாள் விளங்குறா. மிக நுண்ணிய எளிதில் அறிய முடியாத ரூபத்தை உடையவள் அப்படிங்கிற பொருள்பட சூட்சும ரூபின்யன் மக அப்படிங்கிற நாமால் அம்பாள் அழகாக விளங்குறா. அடுத்த நாம வஜ்ரேஸ்வரியின் மக, வஜ்ரேஸ்வரி என்ற தேவதை ரூபமாக இருப்பவள். சுக்லபட்ச சஷ்டி கிருஷ்ணபட்ச தசமி திதிநித்யா வஜ்ரேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுறா. ஜாலாந்திர பீடத்தில் தேவிக்கு வஜ்ரேஸ்வரி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. எட்டாவது ஆவரணத்தில் காமேஸ்வரி வஜ்ரேஸ்வரி பகவானி என்ற மூன்று தேவிகள் பூஜை செய்யப்படுகின்றனர். ஸ்ரீபுரத்தில் 12வது மதில் வஜ்ரமணி மயமானது. அதற்கும் 11வது மதிலுக்கும் நடுவில் வஜ்ரமயமான நதி இருக்கிறது. அந்த நதிக்கு அதிஷ்டான தேவதை வஜ்ரேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுறா. இந்திரனுக்கு அவனுடைய தபசால் சந்தோஷம் அடைந்த அம்பாள் வஜ்ராயுதத்தை கொடுத்தாள் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்லப்படுறது. அதனால் அம்பாள் வஜ்ரேஸ்வரி அப்படின்னு ஒரு பொருள்பட விளங்குறா. இங்கு வஜ்ரேஸ்வரி என்ற தேவதை ரூபமாக இருப்பாள் அப்படிங்கிற பொருள்பட வஜ்ரேஸ்வரியின் மக அப்படிங்கிற நாமால் அம்பாள் அழகாக விளங்குறா. அடுத்த நாம வாமதேவியின் மக, வாமதேவரின் பத்னி. ஈசானர் தத்புருஷர் அகோரர் வாமதேவர் சத்யோஜாதர் என்று 5 சிவமூர்த்திகள். அதில் வாமதேவரின் பத்னியாக இருப்பவள். 5 முகமுள்ள சிவபெருமானின் வடக்கு நோக்கிய முகமாக இருப்பவர் வாமதேவர். அந்த வாமதேவரின் பத்னியாக விளங்குவோள். சிவபுராணத்தில் அழகிய தோற்றமுள்ள குங்குமக் கலவி போன்ற சிவந்த வடது திசையில் அமைந்த முகம் அப்படின்னு வர்ணிக்கப்படுறது. வாம என்றால் இடது பக்கம், தேவ என்றால் பிரகாசிப்பது, அர்த்தநாரீஸ்வர சுரூபம் வாமதேவர் அப்படின்னு சொல்லப்படுறது. வாமா என்றால் அழகானவள், அழகான தேவி அப்படின்னு உருவப்படுத்தப்படுறா. வாம என்றால் கர்ம பலன்கள், அவைகளின் அதிர்ஷ்டான தேவதையாக இருப்பவள் அப்படின்னு பொருள்படுறது. இங்கு வாமதேவரின் பத்னியாக உருவப்படுத்தப்பட்டு வாமதேவியே மக அப்படிங்கிற நாமால் அழகா அம்பாள் விளங்குறா. அடுத்த நாம வயோவஸ்தா விவர்ஜிதாயே மக, வயதால் மாறுதல் இல்லாதவள், பருவங்களால் மாறுதல் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தமாக சொல்லப்படுறது. குழந்தை பருவம், கௌமார பருவம், யௌவனம் முதலிய வயதால் ஏற்படும் மாறுதல்கள் அம்பாளிடம் இல்லை. இதற்கு முதல நாமாக்கல்ல நித்யா, தருணி, க்ஷயவருத்தி, நிர்முக்தா, யௌவனா, நித்திய யௌவனா அப்படிங்கிற நாமாவில் அம்பாளுக்கு இதே பொருள்பட அம்பாளுக்கு எந்த பருவத்திலுமே வயதால் மாறுதல்கள் ஏற்படுவதில்லை, வயதால் எந்த மாறுதலும் இல்லாதவள் அப்படிங்கிற பொருள்பட வயோவஸ்தா விவர்ஜிதா ஏனமா அப்படிங்கிற நாமால் விளங்குறா. இப்படியாக இங்கே குறிப்பிடப்பட்ட நாமாக்கள் எல்லாம் அம்பாளே அந்த பிரம்மத்திற்கு உணர்ச்சி கொந்தளிப்பை உண்டாக்குவளாகவும் ஒரு மாயாசக்தியாகவும் மிக நுண்ணிய எளிதில் அறிய முடியாத சூட்ச்ம ரூபிணியாகவும் வஜ்ரேஷு என்ற தேவதை ரூபமாகவும் வாமதேவரின் பத்தினியாகவும் வயதால் மாறுதல்கள் இல்லாதவள் எந்த பருவத்திலுமே அப்படின்னு சொல்லப்பட்டு இங்கே அழகாக வசனியாதி வாக்தேவர்களால் விமர்சையாக வர்ணிக்கப்படுறா. அந்த நாமாக்களை அதே பாவனையிலேயே மந்திரம் போல ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பார்த்துருவோம் வேண்டிக்கிறேன். ராதாகிருஷ்ணா.